தாழ்வு, செல்வ வறுமை, இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து கருவிலே அமைந்து கிடந்தன சொல்றாங்கன்னா அது சர்க்காரியவாத அடிப்படையிலே. ஏன்னா உள்ளதுதான் காரியப்படும், உள்ளதுதான் தோன்றும் என்பது சர்க்காரியவாதம். ஒருவனுக்கு ஒரு இன்பான்மம் வந்தா அது ஏற்கனவே சூக்மமா அவன்கிட்ட இருந்திருக்கணும், இல்லாதது தோன்றாது. என்ன அற்புதமான கொள்கை! அதை வந்து வினைப்பயனே வைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விளக்கம் பாருங்க. அப்ப கொஞ்சம் சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இந்த இருவினை பத்தி விதி பத்தி சந்தேகம் இருந்தா இப்ப தெளிவாக அகன்றுவிடும். ஏன்னா சர்க்காரியவாதம் உண்மையான கருத்து, உள்ளதுதான் தோன்றும். ஒரு இன்பம் வருது அப்படின்னா அது அப்ப திடீர்னு வந்து இன்பம் அல்ல, ஏற்கனவே அவனுடைய கருவிலே வந்த விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஒரு இன்பம் வர வேண்டும். அப்ப ஏன் இவ்வளவு காலம் வரல? அது அந்தந்த காலத்துலதான் வரும். எந்த ஒரு அனுபவமும் வேட்டி கட்டணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா அதுக்காக அவன் குழந்தையா இருந்து வளரும் போதே அந்த விதி வந்து அவனை பொருந்துமா? அப்போதைக்கு எந்த ஆடை பொருத்தமோ அந்த ஆடை அணிவின்ற அனுபவம் தான் பொருந்தும். உரிய காலம் வரும்பொழுது அதை வேட்டி கட்ட வேண்டும் என்ற அனுபவம் பொருந்தும். அதற்கேற்ற நாட்டிலே அவனுடைய பிறப்பு அமைந்திருக்கும். ஒருவேளை அந்த விதி வலிமையாக இருந்ததென்றால் வேறு எங்கும் பிறந்தாலும் அவன் ஏதோ ஒரு வழியில வந்து இங்க வந்தோ அல்லது அங்கே இருந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால் அது கட்டுவது போல அந்த விதியானது கூட்டிவிடும். ஆகையினாலே எந்த ஒரு அனுபவமும் கருவில் விதிக்கப்பட்டதுதான். அப்போது அது எல்லா அனுபவங்களும் பாகுபாடு இன்றி சூக்மமாக ஆற்றல்மயமாய் கிடக்கின்றன. அப்புறம் அந்த குழந்தையாக பிறந்து வளர வளர சூக்மமாய் கிடந்த அந்த விதி அனுபவங்கள் இவன் செய்கின்ற முயற்சியினாலே தூளமாய் வந்து பொருந்துகின்றன. தானாக வந்து பொருந்தவில்லை, இவன் செய்கின்ற முயற்சியினால். ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? நான் இப்போ முயற்சி செய்து இந்த அனுபவத்தை உருவாக்கிக் கொண்டேன், என்னுடைய முயற்சியினாலே இந்த செல்வத்தை நான் உருவாக்கிக் கொண்டேன், இந்த செல்வத்தினால் வருகின்ற பேரையும் புகழையும் நான் உருவாக்கிக் கொண்டேன், அந்த பேரும் புகழினால் வருகின்ற இன்ப அனுபவமும் என்னால் இப்போதைக்கு புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் என்ற ஒரு தவறான மயக்க உணர்விலே அவன் இருக்கின்றான். அந்த மயக்க உணர்வு தான் புதிய வினையாகின்றது. எப்பயும் கேள்வி வரும் இல்லையா, எல்லாம் வந்து வினையா முயற்சி கூட வந்து வினை விதியை அனுபவிக்கிறதுக்காக தான் செய்யப்படுது அப்படின்னா, அப்ப இந்த பிறவியில் செய்யப்படும் புதிய வினைகள் ஒன்றும் இல்லை போலும் அப்படின்னா இந்த கருத்து தான் புதிய வினையாகுது. எல்லாம் வந்து எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கு விதி வந்து எம்பெருமானது, நான் பிறக்கும் பொழுதே எனக்கு கருணையோடு இந்தந்த பேர்களை எனக்கு வந்து கருவிலேயே அமைத்திருந்தார், அந்த பலன்களை அடையும் வண்ணம் என்னை அவர் செலுத்தினார், அவர் செலுத்துவதனால் நான் முயன்று அந்த பலனை அடைந்தேன் அப்படின்னு அடக்கமோட எத்தனை பேர் நினைக்கின்றார்கள். எல்லாம் நான் இப்ப பண்ணின முயற்சினாலையும் நான் தீட்டிய திட்டங்களாலையும் நான் உழைத்த உழைப்பினாலும் தான், அதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லி, அது இந்த காலத்துல விதியை மறுக்கணுங்கிற ஊக்கம் தான் ரொம்ப இருக்கின்றது. இப்ப நிறைய வினைகள் பெறுகின்றன, இன்னும் எத்தனையோ பிறவிகள் அவர்களுக்கெல்லாம் காத்திருக்கின்றன. அதுதான் அங்க தெளிவாக சொன்னார்கள். இங்கே அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்டவைதான் இவனுக்கு வந்து முயற்சியினாலே தூளமாக வந்து பொருந்துகின்றது. ஆகையினாலே இது சர்க்காரியவாதம் என்று சொன்னார்கள். சர்க்காரியவாதம் நம்ம மறுக்க முடியாத கொள்கைன்னு அர்த்தம். ஏற்கனவே நமக்கு முதல் சூத்திரத்திலே ஒரு செய்தி படித்தோம், எம்பெருமானுடைய உருவத்திருமேனியும் அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனி மூன்று திருமேனிகள் சொன்னார்கள். அதையும் சர்க்காரியவாத முறையிலே சொன்னார்கள். அந்த குருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் இந்த பாடலை பார்த்தோம் என்றார், அங்கும் சர்க்காரியவாதம் வைத்தார். சைவ சமய கருத்துகள் எல்லாமே அந்த சித்தாந்த கொள்கைகள் எல்லாமே சர்க்காரியவாதமாகிய அந்த அடிப்படையின் மீது அவை நிறுவப்பெறுபவை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதுதான் உபதேசப்பவர்களுடைய நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளுடைய நன்மானாக்கராக திகழ்ந்த அவருடைய திருவடி பேச்சினை முழுமையாக பெற்ற பரம ஞான சிகாமணியாகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசியவர்கள் அருமையாக சொல்வார்கள். தம்முடைய குருமூர்த்திகளாகிய குருமுதல்வர் தனக்கு எவ்வாறு உபதேசித்தார் என்று சொன்னார், பெத்தத்து முத்தியினும் பேராத இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியம் என்று தீட்டுமதான் ஞானாகவனூல் நயந்துனக்கு நாமனைத்தும் ஈனாயம் இல்லாது எடுத்துரைத்தும் என்று சொல்வார்கள். சர்க்காரியவாத அடிப்படையிலே உனக்கு ஞான ஆகம பொருளை எல்லாம் உபதேசித்தோம் என்று நமச்சிவாயமூர்த்திகள் நமக்கு கூறியதாக அங்கே சொல்லியிருந்தார்கள். ஆகவே சித்தாந்த கருத்துக்களுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது சர்க்காரியவாதம். அங்க உருவத்திருமேனி அறுவத்திருமேனியும் அந்த சர்க்காரியவாதத்தை பார்த்தோம். இங்க நம்மளுடைய வினை அனுபவத்திலும் சர்க்காரியவாதத்தை பார்க்கின்றோம். ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான் அனுபவமாக வரும், அது முயற்சியினால் அப்படி வரும்பொழுது அது முயற்சியினால் வரும். முயற்சி அதுக்கு ஒரு துணை காரணம் தான். அந்த முயற்சியே முழுமுதல் காரணம் அல்ல. ஏற்கனவே விதிக்கப்பட்டதை போய் அடைவதற்கு அந்த முயற்சி அவனுக்கு ஒரு துணை காரணமாக அமைகின்றது என்று இங்கே அற்புதமாக சொன்னார். எனவே இதை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரையை போது நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு அது தெளிவாக விடும். எடுத்ததோர் உடம்பின் வரக்கடவனவாகிய இன்ப துன்பங்களுக்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும், ஏதுனா காரணம், ஏதுவாகிய செல்வ வறுமைகளும், அவற்றான் வரும் உயர்வு இழிவுகளும், செல்வத்தால் வரக்கூடிய உயர்வு, வறுமையால் வரக்கூடிய இழிவுகளும், அவற்றான இன்ப துன்பங்களும், அந்த உயர்வினால் வரக்கூடிய இன்பம், இழிவினால் வரக்கூடிய துன்பம் ஆகிய ஆறும், செல்வம் வறுமை ரெண்டு, உயர்வு இழிவு ரெண்டு, இன்ப துன்பம் ரெண்டு ஆக ஆறு ஆகிய ஆறும் முன்னேதானே சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்தன அன்றி, முன்னரே கருவினுள் சூக்குமமாய் அவை அமைந்திருந்தன அன்றி அப்போது அப்போது உளவாவன அல்ல, அப்போதைக்கு அப்போது செய்யப்படும் முயற்சியினால் மட்டுமே விளைபவை அல்ல, அவை பின்னர் தூளமாய் வந்து கூடுதல் அவற்றை அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியானா. எப்படி அவை வந்து சூக்குமாய் அமைந்திருந்தது, தூளமாய் எவ்வாறு கூடுதுன்னா முயற்சியின் துணையால் கூடுகின்றது. சூக்குமாய் அமைந்து இருக்கலன்னு வைங்க, இவை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வந்து கூடாது. அப்ப இவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏற்கனவே கருவினுள் என்ன சூக்குமமாய் விதிக்கப்பட்டுள்ளதோ அதுதான் தூளமாய் வந்து கூடும். இது உலகிற்கு பொருந்தும். ஆகவே முயற்சியினால் பயனில்லை போலும், முயற்சி திருவினை ஆக்கம் சொன்னதுனால பயனில்லை போலும். எதற்காக சொன்னார், ஒருவனுக்கு ஒரு நல்ல ஊழ் அமைந்திருந்தாலும் அது அவனுக்கு அனுபவமா வரணும்னா அவன் செய்கிற சிறந்த முயற்சியினாலதான் அது அனுபவமா வரும். அப்போ அவர் நல்ல ஊழ் உள்ளவர்களுக்கெல்லாம் பயன்படட்டுமே என்று சொல்லி வள்ளுவர் பாடி வைத்தார், முயற்சி திருவினை ஆக்கும் என்று பாடி வைத்தார், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று எச்சரித்தும் வைத்தார். எல்லாரும் கேட்டு உடனே அதை கடைபிடித்து முயற்சி செய்து உயர்ந்துடுறானா, சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளுவர் தான் எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார். முயற்சி திருவினையாக்கும்னா கேட்டவனா உடனே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடறானா, நல்ல ஊழ் யாருக்கு அமைந்திருக்கிறதோ அவன் தான் அதை கேட்டு முயற்சி செய்கின்றான். அந்த நல்ல ஊழ் உள்ளவர்களுக்கு பயன்படுத்தும் என்றுதான் நல்ல கருத்துக்களை எல்லாம் திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் சொல்லி வைக்கின்றன. அதுதான் அங்க நாம எண்ணி பார்க்க வேண்டியது. நம்முடைய எண்ணத்திலே வந்து ஒரு முரண்பாடை வைத்துக் கொண்டு நாம் சிந்திக்கின்றோம். அதுதான் ஆகவே அந்த முயற்சி இருக்கின்றதே, அந்த முயற்சியினால் அவனுக்கு கருவில் விதிக்கப்பட்டவை அனுபவமாக வந்து பொருந்தும். அந்த முயற்சி இருக்கின்றதே அதுதான் ரொம்ப ஆபத்தானதும் கூட. என்னவென்றால், விதிக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவதற்கு அந்த முயற்சி துணை செய்கிறது, அதோடு அது அமைஞ்சிட்டா பரவாயில்ல, அந்த முயற்சியை அடுத்து வரக்கூடிய பிறவிக்கும் வித்தாகின்றதான். அதுதான் அடுத்தடியே சொல்றாங்க பாருங்க, அஞ்ஞனம் அனுபவிப்பதற்கு அஞ்ஞனம் அனுபவித்தற்கு துணையாக எழுந்த முயற்சியும் அவ்வளவின் ஒழியாது. அந்த அனுபவத்திற்கு துணையாக இருந்ததை அந்த அளவோட முடியாமல் மற்றோர் உடம்பிற்படும் அவ் அறுவகைக்கும், அடுத்தால இன்னொரு உடம்பு எடுத்து அதிலேயும் இதே மாதிரி செல்வ வறுமை, உயர்வு இழிவு, இன்ப துன்பம்னு ஆரையும் அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில செய்யற முயற்சி காரணமாயிருக்கும். அதான் நல்லா நாம கேட்டுக்கணும். இந்த பிறவியில நாம செய்யற முயற்சி நமக்கு இந்த பிறவியில் விதிக்கப்பட்டவற்றை அனுபவிப்பதற்கும் துணை செய்கிறது, அதனோடு முடிந்து விடாமல் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற முயற்சி இனி இன்னொரு பிறவி எடுத்து அதிலும் செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம் இந்த ஆறையும் பிறவின்னு எடுத்தா இந்த ஆறு தான் அனுபவம். அனுபவங்களை எப்படி ஆறாக அற்புதமாக வகுத்திருக்கிறாள் பாருங்க. அன்னொரு உடம்பு எடுத்து அதில இதே மாதிரி ஆறையும் அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில் செய்கிற முயற்சி காரணமாகிவிடும் என்று அருமையா சொன்னார். இனிச்சை கண்மம் மேருடர் சேருமன்றே, கடைசடியில் இருக்கு, அதுக்குதான் இது பொருள். இனிச்சை கர்மம் இந்த பிறவியில் செய்யற கண்மம், இந்த இடத்துல கண்மம்ங்கிறது சாதாரணமா வினைங்கிற பொருள்ல வரல, முயற்சிங்கிற பொருள்ல வந்தது. அனுபவங்கிறதும் காரணமாகிய முயற்சி பொருள்ல வந்த மாதிரி இங்க கண்மம் என்பதும் முயற்சிங்கிற பொருள்ல வந்தது. இதெல்லாம் சுவாமிகள் உரையில தான் இருக்கு. கண்மம் என்றதும் முயற்சி தான். அதான் கடைசியில சொல்றாங்க, முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்றது எடுத்துக்காட்டுவோமை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இன்று கண்மம் என்றது முயற்சியை, கண்மம் சொன்னது வந்து வினைங்கிற சாதாரண பொருள் இல்ல, முயற்சி என்ற பொருள் சொன்னார்கள். மேலே வினை என்றதும் அது முந்தைய செய்யுள்ள வினைன்னு சொன்னதும் என்ன சொன்னார், ஒரு வினை செய்யாதோரும் உடையறி உலகத்துறை சொன்னார, ஒரு முயற்சி செய்யாதோரும் அர்த்தம். அங்க வினை என்பதை முயற்சின்னு சொன்ன மாதிரி இங்க கண்மம் என்பதை முயற்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரிய விளக்கம். சரி அப்போ வந்து நாம இதை எப்படி இந்த முயற்சி இப்ப செய்யற முயற்சி இந்த பிறவியில நமக்கு விதிக்கப்பட்டதை அனுபவிப்பதற்கு இந்த முயற்சி துணை செய்யும். ஒரு வந்து நல்ல ஒரு பெரிய செல்வந்தராக வரணும்னு விதி இருக்கின்றது, எந்த வழியில அதை அடையணும் அப்படிங்கிற விதியும் இருக்குது. வியாபாரம் மூலமா அடையணுமா அல்லது படிப்பு மூலமா அடையணுமா, ஆகவே அவனுக்கு எது மூலமா அடையணுமோ அதுல ஊக்கம் அவனுக்கு பிறக்கின்றது. தொழில் செய்து செல்வந்தனா அணுங்கிறதுக்கு அந்த தொழில் நாட்டம் தான் வரும். அவனை போய் படிக்க சொன்னா அந்த படிப்பு அவனுக்கு வராது, அவன் அவன் தொழில தான் நாட்டை செலுத்துவான், அந்த வகையில வந்துடுவான். அந்த விதி அமைந்து கிடந்தது என்றால் அந்த தொழில அவன் வந்து சிறப்பாக செய்து அந்த பலனை அடைந்து விடுவான். அதே மாதிரி படிப்புல இருந்ததுன்னா அவன் நல்லா படிச்சு வருவான், அதனால செல்வந்தனான செல்வந்தனாயிடும். அப்போ அந்த படித்தல் தொழில் செய்தல் ஆகிய முயற்சிகள் அந்த செல்வந்தன் என்ற ஒரு பேச்சினை அவனுக்கு வழங்குகின்றன. வழங்கி அது என்ன செல்வந்தன் ஆகணுங்கிறது கருவிலே அமைந்து கிடந்த ஊழ், அந்த ஊழை அனுபவிப்பதற்கு அந்த முயற்சி துணை செய்து, ஆனா அந்த அளவோட முடியாமல் இன்னொரு பிறவிக்கும் அது வித்தாகின்றது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு விதிக்கப்பட்டவைனா என்ன, போன பிறவியில உள்ள வினைப்பலனை அனுபவிப்பதற்கு போன பிறவியில் செய்த முயற்சியே இந்த பிறவிக்கு காரணமானது. அதே மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்க நாம் இந்த பிறவியில் செய்யும் முயற்சிகள் அடுத்த பிறவிக்கு காரணமாகும். சொன்னார்கள், முன்பு செய்த கர்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்பது எடுத்துக்காட்டுவோமை, வேற எதையும் எடுத்துக்காட்டுவோமையா சொல்ல வேண்டாம். போன பிறவியில நீ வந்து உனக்கு இதே மாதிரி பேரு இழவு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு எல்லாம் விதிக்கப்பட்டன, அவற்றை நீ முயற்சியினால வந்து அனுபவிச்ச, அந்த முயற்சியை செய்தது அதுதான் இந்த பிறவிக்கு உனக்கு அந்த இந்த பிறவியை உனக்கு வித்தாகி இந்த பிறவிக்கு வித்தாகி இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆறுக்கும் காரணமாகியது. அது மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்டதை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்த அனுபவத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேலே ஒரு பிறவிக்கும் காரணமாகின்றன என்று சொன்னாங்க. அப்போ அதுல நிச்சயமா சந்தேகம் வரும் நமக்கு வந்து, என்ன நான் இப்ப படிச்சேன் படிச்சு நான் வந்து பெரிய உத்தியோகம் பார்த்தேன் செல்வந்தனா இருந்தேன் இன்பம் அனுபவிச்சேன், ஏன்னா எனக்கு கருவிலே விதிக்கப்பட்டிருக்கின்றது நான் வந்து செல்வந்தன்கிற உயர்வு அடையணும் அது மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து விதிக்கப்பட்டுள்ளது, அந்த விதியை எட்டுவதற்கு இந்த முயற்சி நல்லா படிச்ச இந்த முயற்சி துணை செய்தது, அதோட நிறுத்தினீங்கன்னா நல்லது. ஏன் இந்த முயற்சி எனக்கு வரும் பிறவி தரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும். அப்போ அதுக்கு சொல்றாரு, போன பிறவியில செய்த முயற்சி தானே இந்த பிறவியில் உள்ள ஆறுக்கும் காரணம், அது மாதிரி இப்ப செய்யற முயற்சி அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொல்லலாம். சொன்னாலும் அது எப்படி போன பிறவியில செய்த முயற்சி காரணம் அப்படின்னு சொல்லி அதையும் விளக்குங்கள் அப்படின்னு ஐயம் வரும், அதை பின்னால சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐயம் வந்து விட்டது, உடனடியாக எழக்கூடிய ஐயம் என்னவென்றார், வினை என்பது உடம்பை கொண்டு செய்யப்படுவது. அப்ப இந்த உடம்பு வந்து எப்படி வந்தது, இந்த உடம்பு வந்து முன்வினையால் வந்ததுன்னு சொல்லுவோம். உடம்புன்னு ஒண்ணு இருந்தால்தானே வினையே செய்ய முடியும், உடம்பை கொண்டுதான் வினை செய்யப்படுகிறது. அந்த உடம்பு எப்படி வந்ததுன்னா அது முன் வினையால் வந்ததுன்னு சொல்றீங்க, அப்ப உடம்பு முதலில் வந்ததா வினை முதலில் வந்ததா என்று ஒரு கேள்வியானது உடனடியாக இருக்கும். அந்த கேள்விக்கு தான் இப்ப வரக்கூடிய பாடல விடை சொல்கின்றார். உடற்செயல் கண்மம், கண்மம்னா வினை, இந்த கண்மமானது வினையானது உடற்செயல் உடலால் செய்யப்படுவது. இந்த உடல் வந்தவாறு ஏது, அப்ப இந்த உடல் இந்த வினைகளை செய்யற உடல் எப்படி வந்தது எண்ணில் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். அதாவது முந்தைய பிறவியில நாம ஒரு உடம்புல இருந்து நீங்கியிருக்கோமே, அந்த உடம்பால செய்த வினைகள் தான் இந்த பிறவியில நாம பெற்றுள்ள உடம்புக்கு காரணம். சரி, அப்ப போன பிறவியில் எடுத்த உடம்புக்கு எந்த வினை காரணம், அதுக்கு அதுக்கு முந்தைய பிறவியில செய்த வினை காரணம். இப்படி போய்கொண்டிருந்தால் அப்ப முதலில் வினை செய்து உடம்பெடுத்துவோமா உடம்பெடுத்து வினை செய்தோமா, அதாவது உடம்பு இல்லாமல் வினை செய்ய முடியாது, உடம்பு வேணும்னா அந்த உடம்புக்கும் ஒரு முன்வினை காரணமா இருக்கணும். அப்போ இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு வந்து முரண்பட்டு கொண்டு இருக்கின்றனவே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் சொல்றாங்க, தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி, வித்தின் இடத்தின் மரம் மரத்தின் வித்து வந்து எய்மு ஆகும். ஐயா, ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு விதை இருக்கணும், அந்த விதை அதற்கு முன்னாடி ஒரு மரத்தில இருந்தா வந்திருக்கணும், அந்த விதையை தந்த மரமும் வந்து இன்னொரு விதையில இருந்தா வந்திருக்கணும், அப்படி போகும். அப்ப மரம் முந்தியா விதை முந்தியா, என்று ஒரு கேள்வி வருமல்லவா. அதே போலதான் இதுவும் உடல் முந்தியா வினை முந்தியானா, அது மரம் முந்தியா விதை முந்தியா என்பது போல தொன்று தொட்டு வருவது. ஆகவே தொன்று தொட்டு வருவதை வந்து நாம் தொடக்கத்தை பார்ப்பது என்பது அரிது. ஆகையினாலே அப்படிப்பட்டவற்றை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் பிரவாக அனாதி என்று சொல்வார்கள். பிரவாகம், ஒரு பெரிய பிரவாகம் வருது, வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் வருது. அது எந்த இடத்துல தொடங்கி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நெடுந்தூரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடக்கத்தை அறிதல் அரிது. அதே மாதிரி வினை முந்தியா பிறவி முந்தியா என்று அதன் தொடக்கத்தை அறிதல் அரிது. எனவே அதை பிரவாக அனாதி என்பார்கள். அப்ப நம்ம ஒரு செய்தி இங்கு நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். பிரவாக அனாதினா அது வந்து உண்மையிலே அனாதி அல்ல, அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு. ஏன்னா வெள்ள பிரவாகம் வருதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு தொடக்கம் இருக்கணும். அந்த தொடக்கத்தை எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அதை பிரவாக அனாதி நாங்கள். இதே இது சொரூப அனாதின்னு வைங்க. சொரூப அனாதின்னா தொடக்கமே கிடையாது என்றும் உள்ளதுன்னு அர்த்தம். பதி, பசு, பாசம் மூன்று பொருள்களும் சொரூப அனாதி. ஆக இங்க சொரூப அனாதின்னு சொல்லல, கண்டிப்பா ஒரு தொடக்கம் உண்டு. உடல் வந்துதான் வினை வந்திருக்கின்றது. சித்தாந்தம் கூறுகின்ற கருத்து அதுதான், உடல் வந்துதான் வினை. அந்த உடலுக்கு முன்வினை காரணமா இருக்க வேண்டுமே வேண்டாம். அந்த உடல் முதன் முதலில் வழங்கப்பட்ட உடல் சூக்கும உடல். அதுல வந்து மனிதன் என்றோ விலங்கு என்றோ தாவரம் என்றோ ஏழு வகையான பிறவி பேதங்களும் எந்த பேதமும் கிடையாது. இந்த தாவரம், ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர்கள் முதலிய இந்த ஏழு வகையான பிறவி பேதங்கள் எல்லாம் தூள உடம்பில் தான். அதை வச்சு ஆண் பெண்கிற பேதமும் இருக்கு. ஆண் பெண் அழி போன்ற பேதங்களோடு இந்த தூள உடல்கள் தான் வந்து ஏழு வகையாக பிறவி பேதங்களாக அமைகின்றன. சூக்ம உடல்ல வந்து எட்டு உறுப்புகள் தானே, அதாவது அந்த தன்மாத்திரைகள் ஐந்து சொல்வார்கள், சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், ஓசை, ஊறு, உருவம், சுவை, மனம் என்று சொல்லலாம் தமிழ்ல. அந்த ஐந்து தன்மாத்திரைகளும் அந்த கரணங்கள் மூன்று, மன, அகங்காரம், புத்தி. இந்த தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணம் மூணு, அஞ்சு மூணு, எட்டு. இந்த எட்டு கருவிகளானது சூக்கும் உடம்பு. இதற்கு முன்னாலும் இதைவிட முன்னே உடம்புகளும் இருக்கின்றன, கலாதிகளால் ஆனது, கலாதி தத்துவங்களான உடம்பு. இவற்றை தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சூக்கு உடம்பு சொன்னாங்க. ஆகவே முதன் முதலில் வழங்கப்பட்டது சூக்கும் உடம்பு. அதனால இங்க வரம்பின்றி ஓடுதல் என்ற குற்றம் இல்லை. என்னையா பணம் முந்தியா பொட்டை முந்தியானா அது வரம்பின்றி ஓடிக்கொண்டே இருக்கும். கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி விதை முந்தியா மரம் முந்தியாங்க மாதிரி, நீங்க வந்து உடல் முந்தியா வினை முந்தியான்னு சொன்னா ஒரு விடை சொல்ல முடியாம வரம்பின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அந்த வரம்பின்றி ஓடுதல் என்பது ஒரு குற்றம். அது சுவாமிகள் தான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அனவத்தைன்னு சொல்லுவாங்க வடமொழியில, அனவஸ்தை, அது அனவத்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையில இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கின்றது அனவத்தை. வரம்பின்றி ஓடி அனவத்தையாம் போடும் என பாருங்க, அதுக்குண்டான வடமொழி சொல்லி சொல்கின்றார்கள். அனவத்தைங்கிறது தான் நான் வரம்பின்றி ஓடுதல்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்றார்கள். அற்றையர் வரம்பின்றி ஓடி அனவத்தையாம் போடும் என மலையற்க, மலையற்கனா மலைய வேண்டாம், குழம்ப வேண்டாம். ஏன்னா உடல் முந்தி மாதிரி தெரியுது, அதுக்கு முந்தி வினை இருக்கு. வினைன்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தி உடம்பு இருக்கு, உடம்புன்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தி வினை இருக்கு. வரம்பின்றி ஓடுதே அனவத்தையா இருக்கிறதே என்று மலைய வேண்டாம். அவை இரண்டிற்கும் மூலமாகிய சூக்கும உடம்பு வேறு உண்மையின் உண்மையின்னா உள்ளதால், சூக்கு உடம்பு வேறு உள்ளதால். எந்த இரண்டிற்கும் மூலம்? இந்த உடலால் செய்யப்படுகின்ற காரிய வினைக்கும் அந்த உடலுக்கும். ஆக வினை உடல் என்ற இந்த இரண்டுக்குமே மூலமாக சூக்கும உடல் என்று ஒன்று உள்ளது. அப்புறம் எதுக்கு நமக்கு குழப்பம், எதுக்கு மலைவு? முதல்ல சூக்கும உடம்பு கொடுக்கின்றார். உயிர்கள் தம்முடைய மல பிணிப்புக்கு ஏற்ப அந்த சூக்கும் உடலை கொண்டு சிந்தனையாக வினைகளை செய்கின்றன. மனதால் எண்ணுவதும் வினைதானே. ஆகவே அந்த சிந்தனைக்கு ஏற்ப பல்வேறு தூள உடல்களை கொடுக்கின்றார். அந்த சிந்தனையாகிய வினைகளுக்கு ஏற்ப என்று சொல்லி சித்தாந்தத்திலே சொல்கின்றார்கள். இதெல்லாம் போற்றி பொருளை கொண்ட நூல்களிலே குறிப்பிடப்பெறுவதாக சொல்வார்கள். ஆகவே இந்த பாடலுக்கு பொழிப்புரையினை பார்ப்போம். அஞ்ஞனம் உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட் காரணகாரியமாய் தொன்று தொட்டு பிராவாகனாதியாய் பிரவாகனாதியாய்னா அதை பிரித்துக் கொள்ள வேண்டும். பிரவாக அனாதி என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். வித்தும் மரமும் பிரவாக அனாதி, அது மாதிரி உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட்காரிய காரண காரியமாய் தொன்று தொட்டு பிரவாக அனாதியாய் வருதலின் அவற்றிற்கு தம்முள் முற்பிற்பாடு முடியாது. இதுதான் முந்தி வந்தது, அதுதான் பிஞ்சி வந்ததுன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் முந்தி சூக்ம உடம்பு என்று உள்ளது. அந்த சூக்ம உடம்பை கொண்டு செய்யக்கூடிய வினைகள் தான் சூழ உடம்புகளுக்கு காரணம் என்று தெளிவாக கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடலிலே அடுத்த ஐயத்தை கேட்கின்றார்கள். இப்போது நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நம்முடைய வினைப்பலனை அனுபவிப்பதற்கு துணை காரணமாக இருக்கின்றன. எது விதிக்கப்பட்டுள்ளதோ, கருவில எது விதிக்கப்பட்டுள்ளதோ, அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம செய்யற முயற்சி துணை காரணமா இருக்கு. அதுவரை தெளிவாதான் இருக்கு. ஆனா இந்த முயற்சி அடுத்த பிறவிக்கும் காரணமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்களே, அது எப்படி? இந்த முயற்சியை விதிப்பலனை அனுபவிப்பதற்காக தானே. அப்புறம் இந்த முயற்சி போய் அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொன்னா அது எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதுக்கு விளக்கமாக பதில் சொல்கின்றான் அடுத்த பாடல்கள். முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பலிக்குமாறு என் இதமகிதங்கள் முன்னர் அச்செயலானால் இங்கும் அவைசையின் மேலைக்காகும். பிற்செயாது அனுபவிப்பது இன்று பின் தொடரும் செய்தி சொல்கின்றார். அதாவது என்ன சொல்கின்றார் என்றால், முற்செயல் விதியை, அதாவது இதுவரை கூறியவற்றால் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா முற்செயல் விதி அதாவது முற்பிறவில நிகழ்ந்த முயற்சி வந்து இப்பிறவியில் வரக்கூடிய செல்வம், வறுமை, உயர்வு, தாழ்வு, இன்ப துன்பம் என்ற ஆறுக்கும் காரணமாக இருக்கு. அவற்றை இந்த முயற்சியாகிய துணையால் அனுபவித்தாலும் வினைப்பயனுக்கு ஈடாக வருகின்ற அந்த முயற்சி மேலுடல் சேருவதற்குரிய வினையாமாறு யாஞ்சனம். அடுத்த பிறவிக்குரிய உடலை சேருவது எப்படி, இந்த முயற்சி காரணமாக இருப்பது எப்படி என்றால், நன்று சொன்னாய். என்ன சொன்னார்? இதம் அகிதங்கள் முன்னர் அச்சயரானால், இதம் அகிதம் அகிதங்கள்னா இதம்னா நல்வினை, அகிதம்னா தீவினை. முற்பிறவையில் செய்யப்பட்ட நல்வினை தீவினைகள் முன்வினை எனப்படும் இதம் அகிதங்கள் ஆவன முற்பிறவியில் அவ்வாறு நிகழும் முயற்சியே அன்றி வேறின்மையானால் இங்கும் அவை செய்யும் மேலைக்காகும். இங்கும் அம்முயற்சி நிகழ்ந்தால் அது மேலைக்கு வினையாம் என்பது தானே போதரும் சொல்லிட்டு அச்சையர் ஒரு வழி முயற்சியின்றி இருப்பார்க்கு மேல் வரக்கடவது ஒன்று இல்லை போடுமெனின் அற்றன்று அனுபவமாவது பின்னர் முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்றாகலின் பிராரத்தவினை அனுபவம் உள்ளளவும் முயற்சியும் ஒருதனையான் உண்டு என்பது பெறப்படுதலின் அனுபவம் உள்வழி மேலைக்கு வரக்கடவது ஒன்று இல்லை என்றால் யாண்டையது என்றொழிக என்க சொல்கிறார். இந்த பிறவியிலே நமக்கு என்னென்ன அனுபவம் கருவிலே சூக்கமாக விதிக்கப்பட்டு கிடந்தனவோ அந்த அனுபவங்கள் உரிய காலத்திலே தூளமாக வந்து விடுவதற்காக அப்போதைக்கு அப்போது முயற்சி செய்கின்றோம். பள்ளிக்கூடத்துக்கு போகின்றான், படிக்கின்றான். அந்த வயதில் அவனுக்கு என்னென்ன செய்திகள் அவனுக்கு போய் சேரணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த செய்திகளை அவன் புரிந்து கொள்வதற்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போதல், படித்தல் போன்ற முயற்சிகளை செய்கின்றான். அப்போ அது அப்போதைக்கு அவனுக்கு விதிக்கப்பட்ட பயனை கொடுக்கின்றது, சரிதான். ஆனால் அந்த அளவோடு அமையாமல் வரும் பிறவிக்கும் அது காரணமாகின்றது என்றால் எப்படி அப்படின்னா, அப்போ ஒரு கேள்வி கேட்கின்றார். இப்ப கருவில் அமைந்து கிடந்தனவே இந்த உயர்வு தாழ்வுகள், செல்வ வறுமைகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து விதிக்கப்பட்டு கிடந்தனவே எதனால் விதிக்கப்பட்டு கிடந்தன? ஏன் இவனுக்கு செல்வ வறுமை, செல்வம் அவனுக்கு ஏன் வறுமை விதிக்கப்பட்டது, இவனுக்கு ஏன் செல்வம் விதிக்கப்பட்டது? அது அவரவர் செய்த முன்வினைன்னு சொல்றோம். அந்த முன்வினை என்பது எப்படி செய்யப்பட்டது? வேற ஒன்றுமில்ல, அந்த முன்வினை எப்படி செய்யப்பட்டது அதை சிந்திக்கணும். அந்த முன்வினை எவ்வாறு செய்யப்பட்டது என்று சொன்னால், அதற்கு முந்தைய பிறவிகளிலே அவன் செய்த வினைப்படி அவனுக்கு அனுபவம் விதிக்கப்பட்டது அல்லவா? அந்த அனுபவத்தை வந்து முயற்சி மூலமா தான் அந்த அனுபவத்தை அவன் செய்யணும். அப்ப போன பிறவியில அவனுடைய விதியை அனுபவிப்பதற்கு அவன் முயற்சி செய்திருப்பானே, அந்த முயற்சி அவனுக்கு இந்த பிறவிக்கு காரணமாச்சு. அது மாதிரி இந்த பிறவியில் உள்ள விதியை அனுபவிப்பதற்கு அவன் செய்கின்ற முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவசியம் ஏன்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா, இவன் வந்து தெளிவாக அந்த முயற்சியை செய்யவில்லை. நான் இப்போது முயற்சி செய்கின்றேன், இந்த முயற்சி எனக்கு சிவபெருமான் என்ன அனுபவத்தை விதித்திருக்கின்றாரோ அந்த அனுபவத்தை நோக்கி செலுத்தும் அப்படின்னு அவன் மனதில் ஒரு தெளிவை வைத்துக் கொண்டு அந்த முயற்சியை நன்றாக அவன் செய்தால், ஒருவேளை அந்த முயற்சிக்கு வந்து உரிய பலன் அந்த பிறவியில கிடைக்காம ஒரு தோல்வி கிடைத்தது என்று சொன்னாலும் கூட அவன் என்ன செய்திருக்கான், ஓஹோ இந்த பலன் தான் எனக்கு கருவில் விதிக்கப்பட்டது போலும், நான் செய்கின்ற முயற்சியை செய்தேன் ஆனால் தோல்வி வந்தது, இந்த பலன் தான் எனக்கு விதிக்கப்பட்டது போலும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த முயற்சிக்கு உரிய பலனை சிவபெருமான் வந்து எனக்கு உரிய காலத்தில் கொடுப்பான். இப்ப நான் இந்த தோல்வி அனுப்புறதுக்குரிய காரணம் காலமா இருக்கு, அதனால இந்த தோல்வி எனக்கு வந்திருக்கு. இப்ப செஞ்ச இந்த நல்ல முயற்சி இந்த தோல்விக்கு காரணம் அல்ல. இப்ப செஞ்ச முயற்சி எப்பவும் நல்ல முயற்சி வெற்றிக்கு தான் காரணம். அது மாதிரி சோம்பலோ அலட்சியமோ தோல்விக்கு தான் காரணம். ஆனா சில சமயம் மாறி அமைய பார்க்கின்றோம். அது காரணம் என்னவென்றால், இந்த பிறவியில செய்த முயற்சியினால இந்த தோல்வி அவனுக்கு கிடைக்கல. இந்த பிறவியில செய்யற முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகும். இப்ப முந்தைய பிறவியில் வந்து ஒரு நல்ல விதி அவனுக்கு வந்து முந்தைய பிறவியில் ஒரு புண்ணியம் இருந்து அந்த அது நல்ல விதியா கருவில அமைந்து கிடந்ததுன்னா அவனுக்கு இந்த பிறவியிலே இன்பம் வந்திருக்கும். ஆகவே இந்த பிறவியில் அது விதிக்கப்படல. இருந்தாலும் இப்போது இவன் செய்யும் முயற்சி வீணாகாது. அது இந்த பிறவியில் தராவிட்டாலும் கூட வரும் பிறவியில் தரும் என்ற தெளிவு அப்பதான் நமக்கு கிடைக்கின்றது. என்னையா வரும் பிறவி அதை யார் யா கண்டான்னா அவன் அறிவை கொண்டு சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். அது அவன் தன்னை வீணாக்கிக் கொள்கின்றான். அதாவது உலகத்தை என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணணும் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணணும் சொல்றானே, உலகத்துல நாம மட்டும் ஏன் வந்து எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றன, நாம ஒரு மனித பிறவியில் வந்திருக்கோமே, மற்ற பிறவிகள் எல்லாம் தப்பி, அப்போ ஒரு விதிப்படிதானே நாம அந்த மனித பிறவியில் வந்திருக்கிறோம், அப்படி சிந்திக்க வேண்டாமா? அதுல இன்னும் குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம், இந்த மனித பிறவி மட்டும் ஊனம்லாம் அடையாம பிறந்திருக்கின்றோம், அப்ப இதெல்லாம் ஒரு அருள் விதியினாலதானே நமக்கு இந்த மாதிரி பேரு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ பெயர்களை நாம் எளிதாக பெறுகின்றோமே, அப்ப எல்லாம் வந்து முன்னை பிறவியில் ஒரு புண்ணியம் இருந்ததற்கு ஏற்ப அருள் கொடுப்பதனால்தான் கிடைக்கின்றது. நம்ம மாதிரி நாலு பேர் முயற்சி செய்யாம இல்லையே, நமக்கும் மேலே செய்கின்றார்களே, ஆனால் அவர்கள் நம்ம அளவு வரவில்லையே அப்படின்னா எல்லாம் ஒரு முன்னணி இடப்பதான் நடக்கின்றன என்பதையெல்லாம் நாம அந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? அந்த ஆராய்ச்சி செய்யாம இந்த வாழ்க்கையே மெய், இதை தவிர வேற ஒன்றுமில்லை அப்படின்னு இருக்கவனுக்கு எவ்வளவு தெளிவுபடுத்தணும் அது தெரியாது. அவர்களே விட்டுவிட வேண்டியதான், அவ்வளவையும் அவன் மகிழ்க விட்டுவிட வேண்டியதான். ஆகையினாலே சித்தாந்த கொள்கைதான் அது தெளிவை தருகின்றது. இந்த பிறவியில் செய்யும் முயற்சியானது இந்த பிறவியோடு அமையாமல் வரும் பிறவிக்கும் வித்தாகிட்டது. சரியா, ஒருத்தன் வந்து இந்த பிறவியில முயற்சி செஞ்சு இந்த பிறவியிலே அதுக்கு பலனை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, பலனை அடையாட்டா வரும் பிறவியில் அது கொடுக்கும். சரி, இந்த பிறவியிலே பலனை அனுபவிச்சாலும் அவன் வந்து ஒரு மகிழ்ச்சி, அதனால ஒரு மகிழ்ச்சி அடைவான் பார்த்தீங்களா, ஆகா என்னுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்து விட்டது, எல்லாம் என்னுடைய அயரா உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு அந்த இன்பத்து மேல ஒரு பற்று வருது. அந்த முயற்சியில வந்து இன்னும் முயற்சி செய்து இந்த மாதிரி இன்பத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு அவனுக்கு வேட்கை வற்றாமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி முயற்சி செய்து அந்த மாதிரி பலன் அனுபவிப்பதற்கு ஏற்றபடி பல பிறவிகளை கொடுக்கின்றார். அதனாலும் இப்போது செய்யக்கூடிய முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. ஏன்னா அந்த முயற்சி வந்து எந்த கருத்தை செய்யப்படுகிறது, கருத்து தான் முக்கியம். செயல் வகை கருத்து வகை ரெண்டு சொல்றாங்க சுவாமிகள் வரக்கூடிய பாடல அற்புதமா சொல்ல போறாங்க. செயல் வகை கருத்து வகை, அதாவது ஒருவன் செய்கின்ற முயற்சி அந்த செயல் வகையினால் அந்த பிறவியில் அவனுக்கு வர வேண்டிய அனுபவத்தை தருகின்றது. அப்புறம் அந்த முயற்சியானது கருத்து வகையினால், கருத்து வகை என்னது, நான் முயற்சி செய்தேன், நான் அப்படி உழைத்தேன், இப்படி உழைத்தேன், என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் அந்த கருத்து இருக்கின்றதே அது வரும் பிறவிக்கும் காரணமாகின்றது. இந்த பிறவியில விதிக்கப்பட்ட விதி எல்லாம் போன பிறவியில செய்த முயற்சியினால்தான், போன பிறவியில செய்த முயற்சி தான் இந்த பிறவிக்கு விதியாக ஆனது. அது மாதிரி இந்த பிறவியில செய்த முயற்சி அடுத்த பிறவியில இந்த ஆறையை அனுபவிப்பதற்கு விதியாக ஆகும் என்று சொல்லி அற்புதமாக சொன்னார். அதான் இதமகிதங்கள் முன்னர் அச்செயலான, முன்னர் அச்செயல் முன்பிறவியில செய்த முயற்சியே இந்த பிறவியில வந்து கருவியில் வந்து அமைந்து கிடந்தன. ஆகவே இங்கும் அவை செய்யும், இங்கும் அந்த போன்ற முயற்சிகளை செய்தால், முனைப்போடு கூடிய முயற்சிகளை செய்தால் மேலைக்காகும் வரும் பிறவிக்கு காரணமாகும். பிற்செயாது அனுபவிப்பதென்று தான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வரி, பிற்செயாது அனுபவிப்பதென்று. அதாவது பின்னர் முயற்சி செய்யாமல் அனுபவம் இடையாது. பின்னர்னா நமக்கு புரியணும்னா முன்னர்னு வச்சுக்கிடணும், முதல்ல முயற்சி அப்புறம் தான் அனுபவம். அப்ப ஏன் பின்னர்னு சொன்னார்னா